அழகான சங்கீதம், தேவனுடைய வெளிப்பாடு படைப்பு என்ற நூல்லையும் வெளிப்பாடு என்ற நூல்லையும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நமக்கு அருமையாக சொல்லுகிற சங்கீதம். இதில் முதல் பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 1-6 வரைக்கும். அது நமக்கு தேவன் தன்னை பொதுவாக படைப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் 3 காரியங்கள் தாவீது சொல்லுகிறதாக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். முதலாவது, தேவனுடைய மகிமை படைப்பில் போதுமான அளவுக்கு வெளிப்படுகிறது. ஒரு அபாண்டன்ட், ஒரு அதிகமான விதத்தில் வெளிப்படுது. அதான் நம்ம பார்க்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விருவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ரோமர் 1 போட்டிருக்கிற மாதிரி, ரோமர் 1 நமக்கு இதெல்லாம் ஏன் படைத்தார் என்பதை நமக்கு சொல்ற வண்ணமாக, காண முடியாத தேவனை, அதிரசனமான தேவனை, காணக்கூடிய காரியங்கள்ல இருந்து இந்த வண்ட சராசரத்தை வானத்தையும் எதுக்கு அடைச்சிருக்கிறார், இது எல்லாமே நம்முடைய கண்ணுகள்ல, கண்ணில் ரென்ஸ்ல, ரெட்டினால படும் போது அது நம்முடைய உள்ளான மனக்கண்களையும் நம்ம ஆத்துமாவையும், இதை படைத்தவர் யார், அந்த படைத்தவர் அவருடைய அழகையோ மகிமையோ நமக்கு வெளிப்படுத்தணும். இந்த முழு படைப்பும் நமக்கு கொடுத்துருக்கிற புலன்கள், கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், நுகக்கிறோம் மூக்குனால, டேஸ்ட் பண்ணுறோம் நாக்குனால, உணர்றோம் கை காலெல்லாம் தொட்டு, அந்த புலன்களை பயன்படுத்தி அவருடைய படைப்பை அனுபவிக்கிற நாம், அந்த புலன்களும் இந்த படைப்பும் கண்ணால் காணாத ஒருத்தரை பகுத்தறிய, உணர, மனக்கண்களால் அவரை உணர்வதற்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. அதுக்கு அதுதான் நம்ம ரோமர் 1:1 நமக்கு சொல்லப்படுறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னும் போது கடவுள் எவ்வளோ வெயிட்டானவர், எவ்வளோ மதிக்கத்தக்கவர், எவ்வளோ சிறந்தவர், எவ்வளோ மகிமையானவர், கவர்ச்சி நிறைந்தவர், பிரம்மாண்டம் நிறைந்தவர், அனுபவிக்கத்தக்கவர் என்பதையெல்லாம் நமக்கு இந்த வானங்கள் வெளிப்படுத்துதான். அவர் துதிக்கிறதுக்கு மனசெல்லாம் தலையை தூக்கி மேலே பார்த்தா போதும், அது சரியான விதத்தில் பார்த்தா போதும். அதான் அந்த வெளிப்பாடு வந்து பகலுக்கு பகல், 2 வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இது வந்து ஒரு தொடர்ந்து போகிற பாட்டு மாதிரி, ஒரு கதை மாதிரி. ஒரு பகல் அந்த பாட்டை பாடிக்கிட்டே போகுது, அங்கே நிறுத்தி இரவுக்கு கொடுத்துட்டு போகுது, தொடர்ந்து இரவு பாடிக்கிட்டே போகுது. இரவும் பகலும், இரவும் பகலும் ஒன்று மிஞ்சி யெகோவாவுடைய புகழ்ச்சியை பாடிட்டு போகிற மாதிரி. எவ்வளோதான் பாவி மனுஷன் அந்நிய சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்க, அவன் குருட்டு மதத்தினால, பொய் மதத்தினால, சிருஷ்டிகரை தொழுறதை விட்டு சிருஷ்டிப்பை தொழுகிற மதத்தினால ஜீவனுள்ள தேவனை மறைக்கணும்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவன் தலைக்கு மேலே அவன் தொட முடியாத உச்சியில் தேவனுடைய மகிமை என்னுடைய சாட்சி ஆண்டவர் வழங்க பண்ணுறார். அதை அவன் அமைதிப்படுத்த முடியாது, அதை அவன் அடக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டே போகுது. ஆகவே தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு படைப்பில் போதுமான அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த சங்கீதத்தில் நமக்கு என்ன தாவீது சொல்கிறாருன்னா, இந்த வெளிப்பாடை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த பெரிய படிப்போ, பெரிய திறமையோ, அறிவோ இருக்க வேண்டியதில்லை. பாருங்களேன், ஒரு பெரிய இந்த ஆதாரத்தை புரிந்து கொள்றதுக்கு எந்த பெரிய படிப்போ, படிப்பறிவையோ, பெரிய திறமையோ இருக்க வேண்டியதில்லை. பாருங்களா, அதான் 3 அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நிறைய பேர் சொல்றது, ஐயோ பாஸ்டர் நீங்கள் படிக்க சொல்றீங்க, நான் படிப்பறிவே இல்லாதவன். சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க தான் எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு, நான் படித்ததே இல்லை, எனக்கு புரியாதுங்க பாஸ்டர், எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை பாஸ்டர், நாங்கள்லாம் காட்டு மனுஷங்க, எங்கள் முப்பிதாக்கள்லாம் வனவாசிங்க, பழங்காட்டில் இருந்தவங்க, அந்த மாதிரி ட்ரைபல்ஸாக இருந்தவங்க, இந்த புக்கை பார்த்தாவே அப்படியே தலையெல்லாம் சுத்தம், எங்களுக்கு படிப்புன்றது எங்கள் ரத்தத்திலேயே இல்லை, அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்கியூஸ் இங்கே வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? இந்த படைப்பு தேவனுடைய பொதுவான வெளிப்பாடை புரிந்து கொள்வதற்கு எந்த படிப்பும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வார்த்தைகளில், பெரிய பெரிய வார்த்தைகளில், ஞான பொழிவில், வார்த்தை பொழிவில் இதெல்லாம் விளக்கலை. இது அமைதலான சாட்சி. அதான் மூணாவது வசனம் சொல்றது, அவைகளை பேசுவதும் இல்லை, அங்கே பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அப்பா வார்த்தை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்கா, பேச்சை பார்த்தா இதெல்லாம் இல்லை. இந்த அறிவு நாளும் பகலுமா நமக்கு கொடுக்கப்படுற தேவன் மகிமை குறித்த அறிவு வந்து வாய் மொழியில் இல்லை, காட்சியில் நமக்கு கொடுக்கப்படுது. காட்சியில் இந்த காட்சி எப்பேற்பட்ட காட்சினா, சின்ன குழந்தை, ஒரு போன வாரம்தான் பிறந்த குழந்தையாக இருந்தாலும், எந்த பாஷையும் அதுக்கு தெரியலனாலும், எந்த படிப்போ எழுதுறதோ படிக்கிறதோ தெரியலனாலும், அதை பார்த்து சிறிய காரியங்களை படிச்சுக்குதே, அது வளர்ந்து வர வரைக்கும் அது கூட தெரிஞ்சுக்கலாம். இது அந்த அளவுக்கு ஏழ்மையாக இந்த அறிவு வழங்க பண்ணுகிறது. பாருங்களேன், இந்த அறிவு வந்து, இந்த போதகம் நம்ம காதுக்கு இல்லை, நம்முடைய கண்ணுக்கும் நம்ம இருதயத்துக்கும் கொடுக்கப்படுற போதகம். ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோத்தான் இன்னும் கீழ்த்தரமான அந்நியனாக இருந்தாலும், காட்டுவாசியாக இருந்தாலும், கடவுளையே அறியாதவனாக இருந்தாலும், அவனுக்கு பயணம் செய்கிற பிரசங்கிகளாக சூரியனோ சந்திரனோ வானங்களோ எப்பொழுதும் அவனுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனை அறியணும்னு, தடவியாவது அவரை அறியணும்னு பார்க்குறவர்களுக்கு இவர்கள் சாட்சியாக இருந்து, ஜீவனுள்ள தேவனை, கல்லோ மண்ணோ கும்பிடாத ஜீவனுள்ள தேவனை பார், அவரை தெரிஞ்சுக்கன்னு சுவிசேஷத்துக்கு நடத்துகிற வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இல்லை, செத்துப்போன விக்கிரங்களை தான் நான் கும்பிடுவேன்னா, இவங்களே உன்னை நியாயம் தீர்த்து அழிக்கக்கூடிய சாட்சியாக இவங்களே இருக்கிறாங்க. எழுதப்படாத ஒரு சாட்சி இல்லைங்களா, வார்த்தையில் இல்லை. பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக ரொம்ப படித்து சயின்ஸு கீன்ஸு பிஹெச்டி அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேன் ரொம்ப போய் படிச்சுட்டு சயின்ஸ் எல்லாம் படித்து தலை குழம்பி வந்தால் அவங்களுக்கு தான் இது புரியாது இல்லைங்களா. வானத்துக்கும் ஒரு விளக்கம், பூமிக்கும் ஒரு விளக்கம், எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் விளக்கம் கொடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு கிரியேஷன் மண் குரங்குலேருந்து வந்தான் இதெல்லாம் தானாக, அவங்களுக்கு தான் இந்த புரியாது. இது முட்டாள்தனமாக தோணும். நம்ம வாழ்கிற ஒரு காட்சி இது பாருங்களேன், இது ஒரு காட்சியின் வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப, சில பேர் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ரொம்ப காட்சியின் வெளிப்பாடு புரியுங்க, இதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், படிங்க படிங்கன்றீங்க. காட்சியின் வெளிப்பாடு வேணும் நமக்கெல்லாம். நம்ம ஒரு காட்சியில் முழுகி போன ஒரு ஜெனரேஷன் இல்லைங்களா. நமக்கெல்லாம் இப்போ ரீடிங் பிடிக்கிறதில்ல, வேர்பல்லாம் பிடிக்கிறதில்ல, விஷுவலாக வேணும். அதனால தானே படங்கள், இப்போ சின்ன பசங்களுக்கும் படங்களை யூடியூப்பு அங்கே காமிச்சு தான் சொல்லி கொடுக்கறது, டெலிவிஷன் டிவி எல்லாம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து படிப்பை நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணிருச்சு. சிந்திக்கிறது, ரீசன் பண்ணுறது எல்லாம் நமக்கு மறந்து போய் படங்கள்னால காட்சிகள்னால கவர்ந்து போகும்படி செஞ்சிச்சு. அப்போனா இந்த படைப்பு இப்படி இருந்தா ஏன் இந்த படைப்பு நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, காட்சியில் இது வெளிப்படுது. பாருங்க, காட்சி நல்லா இருக்குதே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை பார்க்கல. ஏன் நம்ம ஜெனரேஷன் எவ்வளோ காட்சியில் நம்ம முழுகி இருந்தாலும், விஷுவலில் நம்ம முழுகி இருந்தாலும், இதுக்கு முன்பதாக டிவி அதெல்லாம் வர்றதுக்கு முன்பதாக இருந்த நூற்றாண்டு நம்ம ஒப்பிதாக்கள் அவங்க கண்டு புரிஞ்சுக்கிட்டதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஏன் இதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா ரெண்டு விதமான பார்வை இருக்குது. பாருங்களேன், ரெண்டு விதமான பார்க்கறது இருக்குது. ஒன்று வந்து ஒரு 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 ஆக்டிவாக பார்க்கறது, இன்னொன்று பேசிவாக பார்க்கறது. ஆக்டிவ்னா ஒரு ஒரு உன்னீர்ப்போடு, ஒரு செயல்பாடோடு பார்க்கறது. பேசிவ்னா நான் ஒன்றும் செய்யாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது, அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஆக்டிவாக பார்க்கறதுன்னா அதை பார்க்கும்போதே நம்ம மூளைக்கு வேலை கொடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோன்னு சிந்திச்சு நம்ம மூளையில் அதை வேலை செஞ்சு அதுக்கு அர்த்தம் என்ன. உதாரணத்துக்கு ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறோம் இல்லைங்களா, பெயிண்டிங் நம்மலாம் யாரும் பார்க்கறதில்ல, நம்ம படங்களே தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பெயிண்டிங்கை பார்க்கும்போது என்ன செய்யறோம், சில பேரை பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெயிண்டிங் என்னங்கன்னா, அந்த பெயிண்டிங் எழுதுனா அவங்க கண்ணை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெயிண்டிங்கை பார்த்து அது உருவத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் அந்த டிசைன்லாம் பார்த்து அந்த ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்டிங் மூலமாக எத்தனை கருத்துக்களை சொல்ல வரார் பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெம்பார்ட்ஸ், மைக்கேல் ஆஞ்சலோன்ற மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுவார். ரெம்பார்ட்ஸ் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு, பால் வந்து பிரிசனில் இருக்கிற மாதிரி ஜெயிலில் உட்காந்து புக்கை வச்சுக்கிட்டு, ஒரு ஜெயிலில் விண்டோ இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஒரு 30-35 விஷயங்களை அந்த பெயிண்டிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பவுலை பற்றி, அவர் எப்படி ஜெயிலில் இருந்தாருன்னு. அது அந்த மாதிரி கண்ணை பயிற்சி செஞ்சு அதை பார்க்கும்போது சிந்தித்து பார்த்தா தான் அதை பார்க்க முடியும். ஒரு பயிற்சி இல்லாத கண்களுக்கு வந்து அது பயிற்சி இல்லாததுனால ஒன்றா என்ன ஒரு படம் பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான். அது சிந்திக்கிறதுல அன்ட்ரெயின்ட் ஹை. நமக்கு இந்த டிவியெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த படங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு சிந்திக்காத ஒரு பார்வையை, ஒரு ஆக்டிவ் சீயிங் இல்லை, ஒரு பாசிவாக, ஒரு 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 ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு பாசிவாக பார்க்குறது. பாருங்களா, யாருமே அந்த பெயிண்டிங் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிக்க வேண்டியது சும்மா பார்த்துக்கிட்டு அவங்கள எல்லாம் சிந்தனை செய்வாங்க, அவங்கள அப்படியெல்லாம் அது பார்க்குறது, அதை பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை இல்லைங்களா. ஆகவே நம்ம எவ்வளோ தான் விஷுவல் விஷுவல்னு இருந்தாலும் உண்மையாகவே நம்ம பார்க்கறது இல்லை. அந்த பார்க்குற அந்த பகுத்தறிவோடு பார்க்கறது, அதை பார்த்து கூர்ந்து பார்த்து அதனோட அர்த்தத்தையும் அதில் சொல்ல வருகிற கருத்துக்களையும் நம்ம கிரகித்து உள்வாங்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கில், அதனால் நம்முடைய திறமை, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், பார்க்குற அந்த திறமையே நமக்கு குறைச்சிடுது டிவியெல்லாம். அப்படி தான் ஒரு விதத்தில். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆக்டிவாக நம்ம கண்ணை நம்ம பயிற்சி செய்யணும். இந்த சத்தமில்லாத இயற்கை கொடுக்குற வெளிப்பாடை நம்ம பகுத்தறியணும்னா நம்முடைய நம்முடைய கண்ணை நம்ம பாசிவாக இல்லை ஆக்டிவாக பார்க்க ட்ரெயின் பண்ணணும். ஓகே, ஸோ தேவனுடைய வெளிப்பாடு போதுமான அளவுக்கு படைப்பில் இருக்கிறது. அந்த படைப்புக்கு எந்த பெரிய படிப்பும் தேவையில்லை, எந்த பெரிய இதுவும் இல்லை. அடுத்ததாக இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் இலவசமாக இருக்குது. பாருங்களா 4வது வசனம், ஆகிலும் அவர்களுக்கு வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆகிலும் சத்தம் இல்லை, ஆகிலும் இவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனம் பூசக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. சத்தம் இல்லாத இருந்தாலும் நாளுக்கு நாள், பகலுக்கு பகல் இந்த காட்சியின் வெளிப்பாடு. இது ஒரு பிரைவேட் இல்லை, இது ரகசியமாக வைக்கப்பட்ட நாலேஜ் இல்லை, இல்லை ஒரே ஒரு தேசத்துக்கு கொண்டு இல்லை, முழு பூமிக்கும். எல்லாம் எந்த காட்டில் எந்த ட்ரைபலாக இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் இந்த வெளிப்பாடு போய்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை கொண்டு வாங்க, பூமியின் முடிவு பதி அந்த எண்டு வரைக்கும் கொண்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னார். நம்ம இன்னும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பொதுவான வெளிப்பாடு எல்லா இடங்களையும் போகுது. பாருங்களேன், நமக்கு இருக்கிற 3 சந்திரன் தான் இந்தியாவில் இருக்கிறதும் அமெரிக்காலையும் இருக்குது இல்லைங்களா. இப்போது ரமணியம்மா இப்போ 3 பார்த்துட்ருக்காங்க, அதை தான் நம்ம சன்னை பார்க்குறாங்க இல்லைங்களா. நம்ம 3 பார்க்குறோம் நைட், அதே தான் அவங்க பார்க்குறத நம்ம பார்க்குறது. அவங்களுக்கு வேறு 3, நமக்கு வேறு சன் இல்லை இல்லைங்களா. அதே தான் இங்கிலாண்டில், அதே தான் ஆப்கானிஸ்தானில், எல்லா காட்டு உலகம் முழுவதுமாக ஒரே இது தான் எல்லாருக்கும் அந்த காட்சி. அது மாத்திரம் இல்லை, ஆதாம் பார்த்த சூரியனை தான் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்கறது தாவீது பார்த்தது தான், கிறிஸ்து பார்த்தது தான் நம்மளும் பார்க்குறோம். இது வந்து இடங்களை கடந்தது, காலத்தை கடந்தது இந்த படைப்பு, அமைதலான வெளிப்பாடு. ஆகவே பொதுவான வெளிப்பாடு இருக்குது, வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, அந்த எக்ஸ்பேன்ஸ் த ஃபர்மமெண்ட், அந்த வான விரிவு அதை வெளிப்படுத்துகிறது, நாள் அதை அறிவிக்கிறது, ராத்திரி அதை திருப்பியும் வலியுறுத்துகிறது. இது பூமி கடைசி வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போகணும். பிரச்சனை என்ன, சீர்கெட்ட குருட்டான மனுஷன், போன வாரம் நான் சொன்ன மாதிரி அவன் காது கேட்கல, செவிட குருடனாக அவன் இருக்கிறான். இப்போ 4வது வசனத்தில் அதில் முடிக்கிறார் எப்படி பாருங்கள். அந்த பொதுவான வெளிப்பாடுனுடைய பகுதி அவர் முடிக்கும் போது 2வது பாக பார்த்தீங்கன்னா, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. இது என்னங்க திடீர்னு இதெல்லாம் சொல்லும்போது, இது என்ன சூரியனை பத்தி என்னென்னவோ சொல்றாரு, மணவாளன் என்றாரு, ஒரு பராக்கிரமசாலி என்னன்னா, இதெல்லாம் தான் தாவீதுடைய ஒரு கவி வெளியே வர்றார். இந்த பொதுவான வெளிப்பாடை தாவீது கூர்ந்து அவருடைய கண்ணில் பயிற்சி செஞ்ச கண்ணால் பார்த்து அவர் இருதயம் சந்தோஷத்தினாலையும் உணர்ச்சினாலையும் நிரம்பி போயிருக்கும் போது, ஏதாவது நம்ம ரொம்ப பார்த்து அதில் மயங்கி போனால் தமிழில் என்ன சொல்கிறோம், ஆஹாஹாஹா அப்படின்னு, அதிசயம் அப்படின்றோம், இங்கிலீஷில் வாவ் அப்படின்வாங்க. ஏதாவது ரொம்ப பார்த்து அது என்னவோ நமக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று செஞ்சிச்சுன்னா, நம்ம வெறும் வாவ் சொல்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு மெல்லிய பேச்சு சொல்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு ஒரு உணர்ச்சியில் எக்ஸைட் அந்த சந்தோஷத்தில் அதை வெளிப்படுத்துறதுக்கு உதாரணத்தை பயன்படுத்துவோம், ஏதாவது ஒப்பினை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல இட்லியை சாப்பிட்றோன்னா, ஆஹாஹா மல்லிப்பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, உதாரணம் மல்லிப்பூ மாதிரி, தோசைக்கும் மல்லிப்பூக்கு என்ன அந்த சாஃப்ட்னஸ், இது ஒரு இட்லி இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குது, தோசை ஒரு அல்வா மாதிரி இருக்குதுங்க, ஒரு தேன் மாதிரி இருக்குங்க, ஒரு ஸ்வீட். ஏன் அது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஒரு ஒரு கவியாக இருந்தால் எப்படி வெளிப்படுத்துவார், சங்கீதக்காரனை தான் பண்ணுறாரு. இந்த வானங்களை பார்த்து அவர் ஒருவேளை உட்காந்து அந்த சூரியன் அஸ்தமிக்கிறத உதிக்கிறத பார்க்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஆன அந்த சந்தோஷம் வந்து, வா எவ்வளோ அதிசயமாக இருக்குது சூரியன், அதெல்லாம் பத்தாது அவருக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. அதுக்கு ஒரு ஒப்புமையை கொண்டு வர்றார், அக்னாலஜி ஒப்புமையை கொண்டு வந்து ஒரு கவியாக அதை வெளிப்படுத்துகிறார். இது வந்து ஒரு பாடமோ ஒரு போதனோ இல்லை, இது வந்து ஒரு 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 போதனை இல்லை, இது வந்து ஒரு கவியாக இதோ டீச் பண்ணிக்கிட்டு இல்லை, தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் விதங்களில் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா நம்மளும் அந்த சந்தோஷத்தை கலந்துக்கணும். அதுக்கு தான் அந்த ரெண்டு வசனங்கள். இந்த மாதிரி போயட்ரியில் என்ன செய்யணும், அதை நம்ம என்ஜாய் பண்ணணும், முடிஞ்சால் நம்ம படிக்க பார்க்கணும். ஏன்னா நம்ம படைப்பை பார்த்து ஆண்டவருடைய படைப்பை பார்க்கும்போது அதை கூர்ந்து இந்த அளவுக்கு பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் சந்தோஷம் நிரப்ப முடியும்னா நம்மளே கவியாக மாறிடலாம். உண்மையாக சொல்கிறேன், நான் போன வாரம் இந்த பார்க்கில் நடந்துட்டு வருவேன், இந்த அல்சூர் லேக்கு பக்கத்தில் நடந்து வர பாதையில் வந்து மரம் மரமாக வச்சுருப்பாங்க, ஒரு மரம் இன்னொரு மரம் மாதிரி இருக்காது. நான் என்ன பண்ண, போன வாட்டியும் எல்லா வித விதமான இலைகளை அந்த லேக்லேயே ஒன்று ஒன்றா இலைகளை கட் பண்ணி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நடந்து வரும்போது 66 விதமான இலைகள் வெறும் அந்த ரோட்டில் ஒரு பாதையில் நடந்து வரும்போது, ஒவ்வொன்றும் ஒன்று நீட்டாக இருக்குது, ஒரு ரவுண்டாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று நீ எப்படி எப்படியோ ஒரு ஷேப்பு, அது கலரு, அதனோட டெக்ஸ்சரு, அதனோட சாஃப்ட்னஸ்ஸு, ஒன்று ஒன்று வெல்லோவாக இருக்குது, ஒரு ரெட்டாக இருக்குது, வெறும் இலைகள் பாருங்களேன். அதை பார்த்து நான் இங்கே தான் வச்சுருந்தேன், ரெண்டு நாள் காஞ்சி போச்சு, தூக்கி போட்டேன் குப்பையில். ஆனால் அந்த அந்த மாதிரி அந்த கிரியேஷன் நம்ம பார்த்து அதில் பார்த்து ஊர்ந்து பார்க்கும்போது நம்ம சந்தோஷம் நிரம்பி போகுது. அந்த மாதிரி பாருங்களேன், அவர்கிட்ட படிச்சுக்கங்க, நீங்கள் ஒரு கவி ஆகணுமா, போயட் ஆகணுமா, சங்கீதக்காரன் ஆகணுமா, இங்கே பார்த்து படிங்க. சங்கீதக்காரன்னா என்ன, உள்ளத்தில் காண்டவருடைய படைப்பை பார்த்து எவ்வளவுக்கு அதில் கூர்ந்து பார்த்து அதில் மிச்சு உள்ளமெல்லாம் சந்தோஷத்தில் நிறைஞ்சு போகும்போது வாயில் அப்படியே வரும் கவி, கவிதையாக வரும். அவருக்கு அப்படி வருது. அந்த கவிதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தீர். அவைகளில் வானங்களில் கூட சூரியனுக்கு ஒரு கூடாரங்களை ஒரு வச்சிங்க. அதுக்கு ஏன் கூடாரம், ஏன்னா சூரியன் ஒரு இடத்துல இருக்காது இல்லைங்களா, அது போயிட்டே இருக்கும், ஒரு ஒரு இடங்களில் அப்படியே கூடாரம் போட்டு போகிற மாதிரி அது கூடாரத்தை ஸ்தாபித்தீர். ஒரு ஃபிக்ஸ்ட் இடம் இல்லை, பயணம் செய்துக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. ஸ்தாபித்தீர், அது வரும்போது பாருங்களேன், 5வது வசனம், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. கவி ஒரு ஒரு கவிதை, ஒரு மணவாளன். யோசிச்சு பாருங்க, ஒரு காலையில் உட்கார்ந்து அந்த சூரியன் உதிச்சு பிரைட்டாக வர்றதை பார்த்து அவர் உள்ளத்தில் அந்த என்ஜாய் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்து வர்றார். என்ன, ஒரு ஒரு மாப்பிள்ளையை யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு எவ்வளோ அவ கல்யாணம் அவ கிராண்டாக ரெடி ஆகி ட்ரெஸ் ஆகி ஃபுல்லாக கிராண்ட் ட்ரெஸ்ஸு, அவ ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு, அது மாத்திரம் இல்லை பொண்ணை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கல்யாணம் நடக்க போகுதுன்னா அவன் மாப்பிள்ளை வந்து அவன் முகத்தில் எவ்வளோ பிரகாசம், கல்யாண கலைன்னு வாங்க இல்லைங்களா, அந்த கல்யாண கலையில் முகத்தில் எவ்வளோ பிரகாசம். மேரிட் பீப்புள் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் இதில் ஒரு ஒரு இது என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு ஒரு ஜோக்காக இருக்குது, ஆனால் இதை சும்மா ஒரு இதுக்கு பொருத்தமான உதாரணன்றதுனால சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைமா அப்படின்னா, பாரு பொண்ணு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுன்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது. யாருமே கல்யாணத்துக்கு வந்தவங்க பையன் கருப்பாக இருக்கான்னு சொல்லிடக்கூடாது அது பொண்ணை பார்க்கும்போது. அதனால் நீ போய் ஒரு நல்ல மேக்கப்பால் பார்த்து சரியாக மேக்கப் பண்ணிடுவா. நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, எங்கே போகிறதுன்னு எங்கேயோ ஒரு பெரிய கடை எங்கள் ஏரியாவில் அந்த டைமில் அவர் வந்து அந்த கடைக்காரரு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறார், ரஜினிகாந்துக்கு ஏதோ ஒரு படத்தில் இவர் தான் மேக்கப் பண்ணன்ற மாதிரி வச்சுருக்கிறார். அவர் கடையில் போய் மாட்டிக்கிட்டேன், ஏதோ 2000 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவர் நம்ப மாட்டிங்க, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி விட்டார், மூஞ்சில் வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி மூஞ்சே பிரைட் ஆயிடுச்சு. அந்த அது வேறு, அது பார்த்தாது மேரேஜ் கலை வேறு இல்லையா, சந்தோஷம் வேறு, பிரைட்டு என் மூஞ்சை காண்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சூரியனை பார்க்குற மாதிரி கண்ணை கூட மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஃபோட்டோ ஆல்பமில் கூட பார்த்தீங்கன்னா இவர் யாரோ வெள்ளைக்கார மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு மாப்பிள்ளை வளரும் போது எவ்வளோ பிரைட், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ எல்லாரும் பார்க்கும்போது ஒரு பிரைட்டாக அவருடைய பிரகாசம், அந்த மாதிரி வர மாதிரி தான் சூரியன் இருக்குன்ற ஒரு உதாரணம், கவிதை உதாரணம் எடுக்கிறார். இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்களேன், பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு சாரி ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற ஒரு மேரத்தான் சாம்பியன் வந்து அங்கே வந்து அவர் நிற்கும்போது எவ்வளோ வாட்டி ஓடி இருக்கிறார், அது வந்து எல்லாருக்கும் கைவீசி எல்லாரும் கத்துறாங்க தன் நாட்டுக்காக ஓட போகிறாரு. அப்போது அவர் வந்து அது ஒரு பெரிய இது ஓட்டமே இல்லை இல்லைங்களா, எவ்வளோ வாட்டி ஓடி இருக்கிறாரு அதில் ரொம்ப டயர்ட் ஆக மாட்டார், ரொம்ப இது பண்ண. அந்த மாதிரி சூரியன் வந்து 1000,000 வருஷம் ஓடி இருக்கு இதே பாதை, அது ரொம்ப டயர்ட் ஆகுறது இல்லை, அதுக்கு ஒன்றும் இது இல்லை, அப்படியே அந்த மாதிரி உதிச்சு வருது பாருங்களேன். ஒரு சாம்பியன் மாதிரி, ஒரு மாப்பிள்ளை மாதிரி பிரகாசம் அது வர இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரகாசம், ஒரு சாம்பியன் ரன்னிங் ரேஸில் ஓடுற ஒரு பெரிய சாம்பியன் மாதிரி. ஒரு கவிதை மொழியில் அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். 6வது வசனத்தில் அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சூரியனோடு இருக்கிறது, சுற்றி இருக்கிறது, அதன் கதிருக்கு மறைவானது ஒன்றுமில்லை இல்லைங்களா. அது அது புறப்பட்டு படும்போது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் முழு உலகத்தையே சுற்றி சுற்றி வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனோட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதனோட உஷ்ணத்துக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஞானமாக போட்டிருக்கு. சில பேர் நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், சில நேரத்தில் சூரியன் வெளிச்சமே படாமல் இருக்கிறோம், அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போகணும். ஆனால் இது ஆனால் அதனோட உஷ்ணத்துக்கு யாருமே தப்ப முடியாது இல்லைங்களா. எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கே மூளையில் இருந்தாலும் சூரியன் வந்து அதனோட உஷ்ணத்தை ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது ஒரு கவியாக அதை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களா. இதான் படைப்பு ஒரு பிரசங்கியாக தேவனை பிரசங்கிக்கிறது, அறிவிக்கிறது. அது வந்து வானங்கள் அறிவிக்கிறது, அந்த ஆகாய விரிவு அதை காட்டுகிறது, நாள் அதை சொல்லுகிறது, இரவு அதை மீண்டுமா வலியுறுத்துகிறது, அது உலகம் எங்கும் போகிற நைட் அண்ட் டே ஒரு இடைவேளை இல்லாமல் இது அறிவிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பாஷைக்கார எந்த பாஷையில் இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்கலாம், யூனிவர்சல் லாங்குவேஜ் இல்லைங்களா, அண்டர் சராசர் லாங்குவேஜ் இது பயன்பட புரிஞ்சுக்கலாம். உலகம் எங்கும் இதை போகிறது. அவங்க வார்த்தை உலகத்துக்கு முடிவு வரைக்கும் இது போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுதான் பொதுவான வெளிப்பாடுனுடைய பகுதி. இதில் வந்து நம்ம என்ன பயன்பாடு படிச்சுக்கலாம், ஒரு ரெண்டு மூணு நான் சொல்லி முடிக்கிறேன். ப்ராக்டிக்கல், நான் போன வாரம் சொன்னது தான் வலியுறுத்தணும். ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது எடுத்து இந்த வான விரிவை ஒரு ஸ்கையை நீங்கள் பார்த்து அது சொல்லுகிற மெசேஜ் உங்கள் காதுக்கு உழுவுதான்னு யோசிச்சு பாருங்க. பார்க்குறதுன்னா அப்படியே டிவி பார்க்க நல்லா இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை, அதை உத்து சிந்தித்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதை ஒரு ஆர்ட், ஒரு ஆர்ட்டை பார்த்து, ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி சிந்தித்து, அது வந்து வெறும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு உதவுறது மாத்திரம் இல்லை, உங்கள் குறுகி போன சிந்தனையும் இருதயத்தையும் விசாலமாக்கும். எப்பப்பார் குறுகி போன சோர்பான தேவா இதே வாழ்க்கிட்ட வேலை இதேன்ற மாதிரி ஒரு குறுகின சிந்தனை குறுகிய இருதயம் ரொம்ப விசாலப்படுத்தும். உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ அவசியம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அதை ஒரு 30 minutes ஒரு பழக்கமாக பண்ணிக்கிட்டு ஒரு பார்க்கில் நடக்கிறது, ஒரு பூங்க அதெல்லாம் பார்த்து பண்ணுறது எவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு நாளும் வரும்போது அது ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாள் வந்துச்சு இன்றைக்கி என்ன வரப்போதோ 24 மணி நேரத்தை எப்படி ஓட்ட போகிறோன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமான தேவனை மகிமைப்படுத்துகிற நாள், நாளுக்கு நாள் இரவுக்கு இரவு இல்லைங்களா. இந்த ஒரு வேகமான அப்படி ஓட்டுற இந்த பிசாசின் ஒரு சந்ததின்னு சொல்லலாம், அவசரம் எல்லாத்துலேயும் நம்ம எனர்ஜியெல்லாம் உறிஞ்சிடுற இந்த உலகத்துக்கு விடாதீங்க. தேவனுடைய மகிமையை இந்த படைப்பில் பாருங்கள். ஆண்டவர் தான் இந்த படைப்பில் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் இல்லைங்களா. அவருடைய மகிமையை பல விதங்களில் பார்க்கலாம். எவ்வளோ எல்லையற்றவர்னு வெறும் வாயில் வார்த்தையாக விடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் இந்த அந்த சராசரத்தை சிந்தித்து பார்த்து எவ்வளோ கேலக்சி போனவாரோ அதெல்லாம் சிந்தித்து பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கோ உணர்ந்து உள்ளான மனதில் பகுத்தறிந்து சொல்கிறதுக்கோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவர் உண்மை உள்ளவர் இல்லைங்களா. அதை அனுபவித்து சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது, இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் எப்படி டைமுக்கு வருது, ஃபெயிலே ஆகிறது இல்லை இல்லையா. அந்த மாதிரி அவர் வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் ஃபெயில் ஆக மாட்டார். எவ்வளோ அழகானவர், பிரகாசமானவர், ஒரு மாப்பிள்ள வர மாதிரி அந்த சூரியன் அந்த அறையிலேருந்து வருது, மாப்பிள்ள அறையிலேருந்து. அந்த மாதிரி தேவன் எவ்வளோ எல்லையற்ற பிரகாசம் உள்ளவர், எவ்வளோ மகிமை. இந்த சூரியனே எப்படி இருந்துச்சுன்னா அதை படைத்தவர் எவ்வளோ அழகானவர், எவ்வளோ சிறந்தவர் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். அந்த குணாதிசயங்கள்லாம் இதில் பார்த்து நம்ம படிக்கணும் இல்லைங்களா. நமக்கு பாவத்தில் விழுந்த ஒரு பெரிய சாபம் என்னன்னா, நம்ம தான் கடவுள் இல்லைங்களா. அதான் பிசாசு சொல்லிச்சு, நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. நம்ம தான் எல்லாமே நம்ம நினச்சிக்கிட்டு, நம்மளை இதை நம்ம இருக்கிற உலகம்தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது ஆண்டவர், பேர்பட்டவர்ன்றத நம்மளை தாழ்த்தி நம்முடைய படைப்பாளியை நம்ம பார்க்கணும். பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சயின்ஸு கெயின்ஸ் என்னென்னவோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குது. அதை விட்டுட்டு ஆண்டவருடைய பராமரிப்பில் அவர்களை தேவனை கற்றுக் கொடுக்க நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா. இயற்கையின் தாய் அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, இயற்கையின் தாய் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. தகப்பன்தான் இருக்கிறார், அவர் படைப்பாளி. இயற்கை மதர் நேச்சர்லாம் ஒன்றும் கிடையாது. நம் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதும் அந்த உலக சிந்தனைபடி இல்லாமல் பார், கடவுள் படைத்த வானத்தை பார், கடவுள் படைத்தார் எல்லாம், இந்த மாடை பார், கடவுள் படைத்த மாடு, கடவுள் படைத்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஆண்டவரை படைப்பின் மூலமாக அந்த படைப்பாளியை நம்ம ஆராதிக்க நம்ம படிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். இது வரைக்கும் எவ்வளோதான் பொதுவான வெளிப்பாடு மகிமையாக அதிசயமாக இருந்தாலும், அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் விசேஷ மகி வெளிப்பாடுக்கு ஒப்பே இல்லை. அதை அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து படிப்போம். அடுத்தது ஜெபம் பண்ணலாம் நீங்கள்.